ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு கொடிக்கவி, பாடல் 4. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தருவொரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோ சிந்தை திருகு ஓட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. நம பார்வதி பதையே மகாதேவ என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாமல்ல அன்னை அம்பாள் உள்ளுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னாதிருமியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, சைவ மக்களெல்லாம் உயிர் கூட வேண்டும் என்பதற்காக சித்தாந்த சாஸ்திரத்திலே ஞான நூல்களை தந்தருடைய கொட்டவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமியுடைய பொன்னார்த்திருமியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற நிலையிலே நின்று, அனைவரும் சிவானுப இன்பம் எய்தும் முகமாக சைவம் .org ஏற்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அமைப்பாளர்கள் அனைவருக்கும், அதிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவப்பிரியர்களே, நாம் சைவர்கள், சைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிவ மதத்தை பின்பற்றுபவர்களே சைவர்கள் ஆவார்கள். சைவத்தினுடைய முதல் கொள்கை சிவபெருமான் ஒருவனே கடவுள், ஒருவனாகி அந்த கடவுளுக்கு பல சிறப்பு இலக்கணங்கள் உண்டு. அவருக்கு 3 தெருக்கண்கள், வலக்கண், இடக்கண், நெற்றிக்கண். அப்பெருமானுடைய 3 திருக்கண்களுக்கு இணையாக 3 புராணங்களை நம்முடைய சைவத்தில் சொல்வது உண்டு. அந்த 3 புராணமும் சிவபெருமானுடைய 3 திருக்கண்களுக்கு சமம் என்றால் அது அவ்வளவு முக்கியமானது, கண்டிப்பாக சைவர்கள் படிக்க வேண்டும் என்று பொருள் வரும். பெருமானுடைய வலது கண் பெரிய புராணம், இடது கண் திருவிளையாடல் புராணம், நெற்றிக்கண் கந்த புராணம். இதிலே இடதுகண் என்று போற்றப்படுகின்ற திருவிளையாடல் புராணத்திலே அந்த ஆசிரியராகிய பரஞ்சோதி முனிவர் நாட்டு படகத்திலே ஒரு அருமையான செய்தி சொல்லி காட்டுகிறார். பாண்டி நாட்டுக்கு சிறப்பு தாமிரபரணி நதி. இந்த தாமிரபரணி நதியினுடைய ஒரு நல்ல ஒரு இலக்கணம் என்னவென்றால், ஒரு நதிக்கு உரிய இலக்கணம் முழுவதும் பொருந்திருக்கிறது. ஒரு நதிக்கு உள்ள இலக்கணம் என்ன? மலையிலே தோன்றி நிலத்தை அடைந்து நிலத்தை செழிக்க வைத்து அங்கே நிலங்களிலே நிறைந்து கடலில் சென்று கலத்தல் வேண்டும். எனவே ஒரு ஆறு என்பது கடலில் கலப்பதுதான் சிறப்பு. அதை சொல்லுகின்ற பொழுது பரஞ்சோதி முனிவர், பொருணையாகிய கன்னியானவள் தன் கணவனாகிய கடலிலே சென்று கலக்கின்றாள் என்று சொல்லி காட்டுகிறார். பொருணையாம் கண்ணி முன்னீர் தன் மகிழ் கிழவன் ஆகம் தழுவி கொண்டு கலந்தது அன்றி. எனவே நதி கடலிலே கலத்தலை இந்த கன்னியாகிய பொருணை சிவத்தில் கலந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கே கன்னியை சொல்லக்கூடிய பெண் ஆன்மாக்களை குறிக்கும். நம்முடைய சைவத்தின் கண்ணை அகத்திரையிலே வைத்து பேசுகின்ற பொழுது பொதுவாக சிவத்தை தலைவனாகவும் உயிர்களை தலைவியாக பெண்ணாக வைத்து பேசப்படும். எனவே உயிர்கள் அனைத்தும் சிவத்தை சென்று அடைவதுதான் சிறப்பு. அதற்காகத்தான் இந்த உயிர்கள் அனைத்தும் சிவத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு சாதனமாக சாத்திரமும் தோத்திரமும் கிடைத்திருக்கிறது. இந்த சாத்திரம் தோத்திரம் என சொல்லுகின்ற பொழுது இந்த தோத்திரம் எனப்படுகின்ற இந்த திருமுறைகளை எப்படி ஓதுதல் வேண்டும் என்பது அழகாக மணிவாசக பெருந்தகை குறிப்பிட்டருளியிருக்கிறார். ஞான சம்பந்தர் பெருமானும் திருக்கடைக்காப்பில் குறிப்பிடுகிறார். அந்த பதிகங்களை அந்த திருப்பாடுகளை பொருள் அறிந்து ஓதுதல் வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவான். சிவபுராணத்திலே வருகிறது. அப்ப பொருள் அறிந்து நாம் ஓதுதல் வேண்டும். அதுதான் திருமறை ஓதியினுடைய பலன் விரைவிலே நமக்கு கிடைக்கும். ஏன் பொருள் அறிந்து ஓதுதல் வேண்டும் என்றால், அந்த திருமறையில் சொல்லப்பட்டிருப்பது நம்மை பற்றி, அதாவது முப்பொருள் உண்மையை பற்றி. திருமறை ஓதுதலினுடைய நோக்கத்தை 9 திருமறையிலே கருவூர் தேவர் திருவிடை மருதூர் திருவிசைப்பாவிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த ஞான நூல்கள் எதற்கு? பந்தமும் பிரிவும் தெரிவொருள் பணுவல். பந்தமும், இந்த ஆன்மாக்கள் எப்படி ஆனமரத்தால் கட்டப்பட்டிருக்கிறது. பிரிவும், அது எப்படி ஆணவ மலத்தில் இருந்து விடுபடுகிறது. விடுபட்ட ஆன்மா எப்படி ஒரு பேரின்ப நிலையை அடைகிறது, இதையெல்லாம் தெரிவிப்பதுதான் பண்பல்கள். பந்தமும் பிரிவும் தெரிவொருள் பண்வல் படி வழி சென்று சென்று ஏறி பணுவல் படி வழி சென்று அதனை நூலினை அறிந்து உணர்ந்து சென்று, இரண்டாவது சென்று எது? அந்த நூலில் சொல்லப்பட்டதன்படி ஒழுகி ஏறி இந்த ஆன்மா பக்குவப்பட்டு மேல்நிலை அடைந்து சிந்தையும் தானும் கலந்ததோர் கலவி தெரியினும் தெரிவுறா வண்ணம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே இந்த திருமுறைகளை நாம் ஓதுகின்ற பொழுது அதனுடைய உண்மை பொருள் அறிதல் வேண்டும். அப்படி அறிந்து ஓதினால்தான் அந்த திருமுறைகளை ஓதியதனுடைய பலன் கிடைக்கும் என்று நமக்கு அங்கே சொல்லப்பட்டு விட்டது. திருவாசகம் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய ஞான பொக்கிஷம். அந்த திருவாசகத்திலே முதலினது முதல் தொடக்கமே நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகிறது. இந்த நமச்சிவாய வாழ்க என்று ஏன் தொடங்குகிறது என்பதற்கு விளக்கம் பின்னே சொல்கிறேன். அதே போன்று முடிவாகி அந்த 51 பதிகமாகிய அச்சோ பதிகத்திலும் ஐந்திடத்தினுடைய பெருமையை சொல்லி காட்டுகிறார். இடையிலே சில பதிகங்களிலே ஐந்தெழுத்து பெருமை இருந்தாலும் தோற்றத்திலும் முடிவிலும் ஐந்தெழுத்து அங்கே மணிவாசகர் குறிப்பிட்டதை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். இதையெல்லாம் ஏன் குறிப்பிடுகிறேன் என சொன்னால், ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது, அதனுடைய பெருமை என்ன என்று இன்று கொடிக்கவேலி 4 பாடலே வருகின்ற அந்த செய்திகளுக்கு இந்த மேற்கோள்களெல்லாம் கொஞ்சம் உதவியாக அமையும். நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கிய மணிவாசக தொண்டகை இறுதியிலே எப்படி முடிக்கிறார்? அந்த 51 பதிகத்தில் வருகின்ற அருமையான ஒரு திருப்பாட்டு, தையலார் மையலிலே தாழ்ந்துவிட கடவேனை பையவே கொடுபோந்து பாசம் என்னும் தாழ்வுருவி உய்யும் நெறி காட்டு வித்துட்டு உய்யும் நெறி காட்டு வித்துட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வார் அச்சோவே. நான் இப்படி மேலாம் தன்மையை அடைந்து சிவத்தை சென்றடைவதற்கு காரணம் அவர் என்ன செய்தார்? உய்யும் நெறி காட்டு வித்துட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளிய வாழ். அந்த ஓங்காரம் என்று சொல்லக்கூடியதனுடைய பொருளையும் ஓங்காரத்தினுடைய உட்பொருள் எது? அந்த உட்பொருளையும் ஐயன் எனக்கருளியவாறு ஆர்வெருவார் அச்சோவே. எனவே இந்த ஓங்காரம் அந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது ஒரு மனிதனுக்கு கதியினை கொடுக்கக்கூடியது. அதனாலே தான் முதலிலும் இறுதியிலும் மணிவாசக பெருந்தகை குறிப்பிட்டார். இதே கருத்தை இந்தனுடைய பொருளை எல்லா ஆன்மாக்களும் அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பர் பெருமானும், ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி ஐந்தெழுத்தும் உணர்வார்க்கு பேதம் இன்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர்மார் பேரரே. ஐந்தெழுத்து உண்மையை உணர்ந்து அதன் நெறி நின்றவர்களே, அந்த ஆன்மாவிடம் சிவன் வந்து மகிழ்ந்து வைத்திருப்பார் என்று சொல்லி காட்டப்பட்டார். அதனால இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, மணிவாசகர திருவாக்கின்படி ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கருடையவாறு, இதனுடைய உட்பொருள் அந்த ஓங்காரம் ஐந்தெழுத்தினுடைய பொருளை அறிதல் வேண்டும், குரு மூலமாக அறிதல் வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த குரு மூலமாக அறிதல் வேண்டும் என்பதற்காக நான் ஏன் அந்த கருத்தை வலியுறுத்துகிறேன் என சொன்னால், இன்று வரக்கூடிய நான்காவது அந்த கொடிகண்பா பாட்டிற்கு அடியேன் அதற்கு ஒரு பரவுரைதான் சொல்ல முடியுமே தவிர அந்தந்த ஐந்தெழுத்துக்கு உள்ள பொருளை அடியேன் கூற முடியாது, கூற இயலாது, கூறவும் கூடாது. உரையாசிரியர்மார்கள் எல்லாம் அதை குருமுகமாக கேட்டு அறிக என்றே விட்டு விட்டார்கள். ஆகையினாலே இந்த ஓங்காரம் ஐந்தெழுத்தினுடைய பொருள் அறிதல் வேண்டும், அத்தோடு மட்டுமல்லாது குருவின் மூலமாக அறிதல் வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டு விட்டது. தனிகை புராணம் என்ற ஒரு புராணம் இருக்கிறது. தனிகை புராணத்திலே மாதவ சிவஞான சுவாமிகளுடைய மாணாக்கர் கச்சியப்ப முனிவர் ஒரு அருமையான செய்தி சொன்னார். சந்திராங்கலன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகரிஷியானவர் சிவத்தை நோக்கி தவம் செய்தார். அப்படி சிவத்தை நோக்கி தவம் செய்த பொழுது பெருமான் வெளிப்பட்டு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி சுவாமி வெளிப்படுகின்ற பொழுது எப்படி வெளிப்படுகிறார் என சொன்னால், சோமாசந்த வடிவத்திலே வெளிப்படுகிறார். சுவாமி இருக்கிறார், அம்பாளும் இருக்கிறார், முருகப்பெருமானும் இடையே அமர்ந்திருக்கிறார். அப்ப சந்திராங்க மகரிஷியை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என கேட்கிறார். அதுக்கு சந்திராங்கர மகரிஷி கேட்டது, எனக்கு ஓங்காரத்தினுடைய உட்பொருளை நீரே எனக்கு உபதேசம் செய்தல் வேண்டும் கேட்டவரா. என்ன பெருதற்கு அறியது, அந்த ஞான செல்வம் தான் இது தனிக புராணத்தில் வருகிறார். எனவே அந்த ஓங்காரத்து உட்பொருளை நீர் எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என சொல்ல சந்திராங்கர மகரிஷிக்கு நம்முடைய பெருமானே அந்த ஓம் என்ற பிரணவத்தினுடைய பொருளினை உபதேசம் செய்தார். இந்த உபதேசம் செய்கின்ற பொழுது உபதேசம் செய்பவர் சிவபெருமான். அதை கேட்டது யார்? சந்திராங்கர மகரிஷிக்கு உபதேசம் செய்தாலும் அருகிலே இருக்கிற அம்மை கேட்கிறாள், முருகப்பெருமானும் கேட்கிறாள். ஆகையினாலே தான் பின்னாளிலே நம்முடைய பிரம்மதேவனுக்கு ஓம் என்ற பிரணவத்தினுடைய பொருள் தெரியாத போது வீழ்த்த பொழுது முருகப்பெருமான் பிரம்மனனுடைய தலையிலே குட்டி பிரம்மனை சிறையிட்ட பொழுது சிறையிலிருந்து விடுவிக்கும்படி சிவமே அங்கே சொல்லுகிறார். அப்பொழுது ஓம் என்ற பிரணவத்தினுடைய பொருள் இவன் அறியாதவன் பிரம்மன் இவன் இருக்கிறான் என்று கூறிய உடனே நீ அறிவாயோ என்கிறார். அப்பொழுது யாம் அறிவோம் அப்படின்னார். அப்ப எனக்கு கூறு என சொல்ல, அப்பொழுது முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளினை கூறினார். எப்படி கூறினார்? சந்திராங்கர மகரிஷிக்கு கூறியதை கேட்டு அப்படியே சொன்னார். சொல்பவனும் அவனை கேட்பவனும் அவனை, முருகன் வேறு சிவன் வேறு இல்லை, அது ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுதல் வேண்டும் என சொன்னால், தந்தைக்கு உபதேசம் செய்தல் என்றால் இந்த இடத்திலே தந்தைக்கு தெரியாததை உபதேசம் செய்யவில்லை, தந்தை அன்று உபதேசம் செய்ததை என்று கூறுகிறார். அப்போ அந்த கூறுகின்ற பொழுது உள்ள பாவனையை கவனிக்க வேண்டும். முருகப்பெருமானை தன் மடிமேல் அமர்த்தி வைக்கிறார். ஏன் உபதேசம் செய்வது? குரு என்பதற்காக தன் அமர்ந்திருக்கிற அமர வைத்து சிஷ்ய பாவனையிலே நம்முடைய சிவபெருமான் அந்த உபதேசத்தை கேட்டார். அப்ப என்ன பொருள்? சிஷ்ய அந்த குரு சிஷ்ய பாவனையில் இருந்துதான் இவைகளுடைய பொருளினை உணரல் வேண்டும் என்று அங்கே உணர்த்தப்பட்டது. இப்போ இந்த ஓம் என்ற பிரணவம் என்றால் என்ன, ஐந்தெழுத்து என்றால் என்ன என்பதை நாம் முறையாக தெரிந்திருக்கும் மூலத்திற்கும் மூலமானது. இதை நமக்கு உணர்த்துவதற்காக நடராஜ பெருமானுடைய ஒரு வடிவத்தை சொல்லுகின்ற பொழுது ஓம் என்ற அந்த பிரணவம்தான் திருவாட்சி. அந்த ஓம் என்ற எழுத்தினுடைய உள்ளெழுத்தாகிய ஐந்தெழுத்து தான் நடராஜருடைய திருமேனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பிரணவம் தான் எல்லாம் என்று அங்கே சொல்லப்பட்டது. ஆகையினாலே இந்த ஓம் என்ற பிரணவம் தான் மூலம். இதை காட்டுவதற்காகத்தான் சைவத்திலே நாம் முதலிலே வணக்கம் செய்ய வேண்டும் என்ற சைவ மரபின்படி நம்முடைய விநாயக பெருமானுக்கு யானை முகம் இருப்பதனுடைய காரணம் யானையினுடைய அந்த முகம் ஓங்கார வடிவம். அந்த யானையினுடைய வடிவம் ஓங்கார வடிவம், அந்த யானையினுடைய பிழுற்று ஒளி அதுவும் ஓங்கார வடிவம். ஆகையினாலே தான் அங்கே ஞான முதல்வன் இதுவே முதல் என காட்டுவதற்கு அந்த ஓங்காரம் தான் முதல் பொருள் என்பதற்குத்தான் விநாயகருடைய திருமுகம் அந்த ஓங்கார வடிவத்திலே இருக்கிறது. இந்த ஓங்கார சத்தம் எங்கு கேட்கும்? அங்கே ஞானவர்களுக்கு 10 விதமான ஒலி கேட்கும். அந்த 10 விதமான ஒலியிலே இத்திருவாசகத்திலும் வருகிறது, மற்ற நூல்களிலும் வருகிறது. சேரமான் பெருமான் அந்த 10 ஒலிகளில் ஒன்றாகி சிலம்போசையும் கேட்டிருக்கிறார். 10 ஒலியில் ஒன்றுதான் அந்த சிலம்போசை. அதிலே கடல் அலை அந்த ஒலி போதும் நம்முடைய வரம்புரி சங்கினுடைய சங்கை எடுத்து காதலையே வைத்தால் அங்கே கேட்கின்ற ஒலி போதும் கேட்கும். இந்த கடலரை ஒளி சங்கு ஒளி அந்த யோகனிட்டை கூடியவர்களுக்கு கேட்பது அது ஓம் என்ற பிரணவம். அங்கே அவர் நெருங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று கூறுவார். ஆகையினாலே இந்த ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவம் இருக்கிறதே அதுதான் எல்லாவற்றிற்கும் அது முதன்மையானது. இந்த ஓம் என்ற பிரணவத்தை முதலிலே எடுத்துக்கொண்டால் அது பிரணவம் மந்திரம் என்றும் அபர பிரணவம் என்றும் இரண்டாக பிரிக்கப்படும். அதே இதற்கு முன்பு குறிப்பிட்டிருக்கிறேன், ஆ சேர்த்தால் முந்தியபடி பிரணவ மந்திரத்தை என்னுடைய உபதேசம் கேட்பதற்கு பக்குவப்படுத்துவதற்கு அபர பிரணவம் என்ற உபதேசம் இருக்கிறது. இப்ப நம்ம பிரணவ மந்திரத்தை மட்டுமே நாம் எடுத்து மேலே செல்வோம். இந்த பிரணவ மந்திரம் என சொல்லக்கூடியது இறைவனது வடிவம். அது சச்சிதானந்த வடிவமாகிய சிவமே இன்பத்தை பெருக்குகிற தலைமையோடு பொருந்தியது என்பது அந்த ஓங்காரத்தையே அவன் வடிவமாக எடுத்திருக்கிறான் என்று நக்கீரதேவ நாயனார் திரு ஈங்கோய் மலை எழுபதில் குறிப்பிட்டு காட்டுகிறார். அடியும் முடியும் அறியும் மயனும் படியும் விசும்பும் பாய்ந்து ஏறி நொடியுங்கால் இன்னதன அறியா ஈங்கோயே ஓங்காரம் அன்னதன நின்றான் மலை. அந்த ஈங்கோய் மலையிலே இருக்கின்ற பெருமான் ஓங்கார வடிவத்திலே இருக்கின்றான். ஆக இறைவன் வடிவம் ஓங்கார வடிவம். இது அழகாக நம்முடைய எல்லா நூல்களிலும் பல இடத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓங்காரம் என சொல்லக்கூடியது அது சமட்டி என்றும் வியட்டி என்றும் பிரிக்கப்படும். சமட்டி என சொல்லக்கூடியது ஆ ஊ ம, அது வியட்டியாக விருந்து ஆ ஊ ம நாதம் விந்து என்று அது பிரியும். இந்த பிரணவம் சொல்லக்கூடியதுதான் ஆன்மாவுக்கு முக்கியம், இதுதான் உயிர்களை சிவத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை முண்டகோ உபனிஷத் என்ற ஒரு உபனிஷத்திலே 2வது பிரிவிலே 4வது தொடரிலே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரணவம் என்பது ஒரு வில். பொதுவாக ஒரு வில்லே அம்பை வைத்து எய்து ஒரு மரத்திலே தைக்கும்படியாக செய்து அந்த அம்பினை அசைவற்று நிற்கிவர். இதுதான் அந்த வில் ஏவதனுடைய ஒரு மேற்கோளாக சொல்லக்கூடிய சில செய்திகள். வில்லிலே அம்பை, வில்லின் மூலமாக அம்பை எய்து ஒரு மரத்திலே சென்று பதிந்து அசையும்படியாக இல்லாத நிலை வரும்படியாக செய்தல். அந்த முண்டகோபனிஷத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பிரணவமாகிய வில்லின் மூலமாக ஆன்மாவாகிய அம்பு அங்கே எய்யப்பட்டு பிரம்மமாக குறியிலே சென்று பதிந்து அது அசைவற்று நிற்கிறது. ஒரு அருமையான உதாரணம் அந்த உபனிஷத்திலே சொல்லப்படுகிறது. ஆகையினாலே தான் இந்த பிரணவத்தினுடைய பொருள் அறிதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொன்னால் இந்த அதிலிருந்து அந்த ஓங்காரத்தினுடைய உள் ஒளி அந்த நமச்சிவாய என்று சொல்லுகிறதே, அதை சொல்லுகின்ற பொழுது நமச்சிவாய வாழ்க என்று நம்முடைய மணிவாசக பிறந்த திருவாய் மலர்ந்ததனுடைய நோக்கமே இந்த நமச்சிவாய மந்திரம்தான் உயிர்களை சிவத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு சாதனம். சட்டாம்பிள்ளைங்கிறார் மறைந்து கொண்டிருக்கின்ற மாணாக்கனை ஆசிரியரிடத்தே ஆசிரியர் இதை இதை செய்ய சொல்லியிருக்கிறார், இந்த விட்டுப்பாடம் செய்ய சொல்லியிருக்கிறார் என்று மாணாக்கருக்கும் அறிவுறுத்தி அந்த மாணவனை பண்பு தேட்டி ஆசிரியர் முன்னே நிற்க செய்வோம். சட்டாம்பிள்ளை அந்த ஒரு காலத்தில் சட்டாம்பிள்ளைன்னு ஒன்று உண்டு. அந்த மாணவனானவன் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இணைப்பாக இருப்பான். இதே போல ஒன்றாக சிவத்திற்கும் பரவாகிய உயிர்களுக்கும் சட்டாம்பிள்ளையாக இருப்பது நமச்சிவாய மந்திரம். இதை சான தண்டபாணி தேசிகர் தன்னுடைய குருவரர் வழக்கம் என்று சொல்லக்கூடிய திருவாச வழக்கத்தில் இந்த செய்தியை சொல்றார். எனவே இந்த நமச்சிவாய மந்திரம் என சொல்லக்கூடியது உயிர்களை சிவத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற சட்டாம்பிள்ளை மாத்திரம். ஆகையினாலே இந்த உயிர்கள் சிவத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே இருக்கின்ற மணிவாசகர் பிறந்தவை அந்த உயிர்கள் சிவத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த நமச்சிவாய மந்திரம் நன்றாக துலங்கட்டும் என்றுதான் முதல் தோத்திர நமச்சிவாய வாழ்க்கை. அதனுடைய நோக்கம் என்ன? இதுதான் உயிர்களுக்கு சிவத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு என்று சொல்லும்படியாக இருக்கிறது. அதைவிட மேலாக இந்த பிரணவ மந்திரம் என சொல்லக்கூடியதிலே இந்த பிரணவ மந்திரத்தில் இருந்து ஐந்தெழுத்து மந்திரம் வந்தது. ஐந்தெழுத்து மந்திரத்தினுடைய மந்திரமானது பிரணவ மந்திரத்தினுடைய இருந்து விரிந்ததுதான். அதுல மாற்றம் இல்லை. இதை நான் பின்னால வரும்போது உங்களுக்கு நான் விளக்கத்தை சொல்றேன். எல்லா மந்திரங்களும் பீஜம், அதாவது பிரணவத்தை வைத்து சேர்த்து சொன்னால்தான் அது நன்றாக செயல்படும், தொழிற்படும். ஆனால் இந்த ஐந்தெழுத்து மந்திரத்திற்கு பீஜம் தேவையில்லை. எல்லாவிட்டாலும் சொன்னாலும் குற்றம் இல்லை, சொன்னால் பலன் அதிகம், சொல்லாவிட்டாலும் ஐந்தெழுத்து மந்திரம் அங்கே பலன் கொடுத்துக் கொண்டே இருக்கும் என்று அங்கே அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது சிவபெருமானுக்கே வடிவம் என சொல்லப்பட்டதால் அது ஒரு நித்திய பொருள். இந்த ஐந்தெழுத்தினுடைய நித்திய பொருளாகிய ஓங்காரம், அந்த ஓங்காரத்தில் இருந்து நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய சிவாயம் என சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து வந்தது, அதுவும் நித்திய பொருள். உலகிலே இருக்கின்ற எல்லா சொல்லும் தோன்றி நின்று அழியும். எனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன், ஒரு பொருளை ஒரு சொல்லால் குறிப்பிடுகிறோம் என சொன்னால் அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் சொல் இருக்கும். இப்போ உதாரணமா நான் கேட்கிறேன், திருவலி என்று ஒரு சொல்லை நம்ம பேரப்பிள்ளைகள்கிட்ட சொன்னா அப்படின்னு என்னன்னு கேட்பான். ஆனா பெரியவர்களுக்கு தெரியும், ஒரு காலத்திலே நம்முடைய வீட்டிலே உளுந்தை உடைப்பதற்கும் அரிசியை அங்கே திரிப்பதற்கும் வீட்டிலே திருவலி என்று ஒன்று வந்திருப்பார்கள். இப்ப திருவலிங்கிற சொல் போச்சு, ஏன் பொருளும் போய்விட்டது. இதே மாதிரி நம்மிடம் இருந்து உரல் போக போகிறது, உலக்கை போக போகிறது, அம்மியும் போக போகிறது, எல்லாம் கிரைண்டர் மிஷின் காலம் வந்து விட்டது. எனவே அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் சொல்லிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தெழுத்து, ஐந்தெழுத்தானது இந்த படமானது நித்தியம். ஏனெனில் இந்த ஐந்தெழுத்து குறிப்பது நித்திய பொருள்களை குறிக்கிறது. அது பின்னால பார்க்கிறோம், ஐந்தெழுத்து நித்திய பொருள்களை குறிக்கிறது. இது உண்மை விளக்கத்தில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. உற்ற குறியறியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சரியாது மற்ற அது கேள். ஈசன் அருள் ஆவி எழிலா திரோதம் மனம் ஆசில் ஐந்தெழுத்தின் அடைவாம் சொல்லி காணினார். இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது சீவ ய நம, அது இறை அருள் உயிர் திரோதம் மனம் ஆகியவற்றை குறித்தது என சொல்லி காட்டுகிறார். இதிலே ஈசன் அருள் ஆவி எழிலா திரோதம் மனம்ங்கிறார். இந்த எளிதார் திரோதம் மனம் என்பது எளிதார் திரோதம் என்று சொல்லக்கூடியதற்கு பின்னால் வரும்போது நான் விளக்கம் சொல்றேன். எனவே இந்த ஓம் என்ற பிரணவத்திலிருந்து வருகின்ற இந்த ஐந்தெழுத்தும் அதுவும் நித்திய பொருளாகவே இருக்கின்றது. இதிலே இந்த ஓம் என்று சொல்லக்கூடியது ஆ ஊ மா. இந்த ஆ ஊ மா என சொல்லக்கூடியது ஆ என்பது இறையையும் ஊ என்பது சக்தியையும் மா என்பது மலத்தையும் குறித்து விட்டது. இது இயற்கையாக வருகின்ற பொழுது ஆ ஊ மா நாதம் விந்து, அந்த நாதம் உயிரை குறிக்கும், விந்து மாயையை குறிக்கும். எனவே ஆகையினாலே இதிலே இந்த ஓம் என்ற பிரணவத்திலேயே நித்திய பொருள்கள் அனைத்தும் அங்கே வந்து விட்டது. இதிலே நாதமும் விந்துவும் மிக 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 முக்கியமானது. நான் சுருக்கமான முறையில சொல்றேன், இந்த நாதம் என சொல்லக்கூடியது, அது அந்த நாதம் என சொல்லக்கூடியது அந்த எழுத்தானது கோடு வடிவத்திலே இருக்கும். விந்து என சொல்லக்கூடியது வட்ட வடிவத்திலே இருக்கும். இந்த இரண்டும் சேருகின்ற பொழுது வட்டமும் அந்த வரி வரி கோடும் அந்த இதும் சேருகின்ற பொழுது வட்டத்தை போட்டு கீழே கோடு போடுங்க, மூணா வரும். எனவே எல்லாவற்றிற்கும் மூலம் இந்த ஓங்காரம் என்று காட்டுவதற்காகத்தான் இந்த நாதம் விந்து இரண்டையும் காட்டுவதற்கு வட்டமும் கீழே கோடு போட்டு இந்த பிள்ளையாசுரி என்பதை வைத்திருக்கிறோம். இந்த பிள்ளையாசுரியை நாராக பிரிப்பார்கள். அதையெல்லாம் சொன்னா கொஞ்சம் குழப்பம் ஆயிடக்கூடாது, உங்களுக்கு எனக்கு குழப்பம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சுருக்கமா சொல்றேன். எனவே இந்த நாதம் விந்து என்பது அங்கே வட்ட வடிவையும் வரிவடிவாகிய அந்த கோடையும் குறிக்கின்றது. ஆகையினாலே தான் எல்லாவற்றிற்கும் மூல ஓங்காரம் என்பதை நம்மையே அறியாமல் பிள்ளையார் சுழியை போட்டுக் கொண்டு இருக்கின்றோம். இதிலே இந்த ஐந்தெழுத்திலே இருந்து வந்தது, இந்த ஓங்காரத்திலிருந்து வந்ததுதான் ஐந்தெழுத்து. எப்படி ஓங்காரத்தில் இருந்து வந்தது ஐந்தெழுத்து என சொன்னா, ஷி வ ய ந ம. எல்லாரும் இன்னைக்கு ஒரு தடவை கேட்டுருங்க, கேட்டுட்டு திரும்ப திரும்ப நீங்க போட்டு கேட்கும் போது உங்களுக்கு இந்த செய்தி எளிமையாக புரியும். இந்த ஷி வ ய ந ம என்பது எப்படி ஐந்தெழுத்திலே அடங்கும் என சொன்னால், இந்த ஷி என்பது சிவம், வா என்பது அருள், எப்பவுமே சிவத்துக்குள்ளே சக்தி அடைக்கும். நா என சொல்லக்கூடியது இந்த சக்தி தான் திருவதான மனம். எனவே நா என்று சொல்லக்கூடிய திருவதானமும் வா சொல்லக்கூடிய அருளும் உண்டு. எனவே ஷி வ ந சிவத்தினே சக்தி அடைக்கும், சக்தி தான் ந. ஆக ஷி வ ந இந்த மூன்று எழுத்தும் ஓங்காரத்தில் இருக்கிற ஆவில் அடங்கும். அந்த ஓங்காரத்தில் வருகின்ற ஊவில் யாவாகிய உயிர் அடங்கும். அந்த ஓங்காரத்தில் வருகின்ற மா, கடைசியிலே வருகின்ற அந்த மா, அதிலே மா என சொல்லக்கூடிய மரம் அடங்குகிறது. எனவே இப்படி ஷீவ ந என்பது ஆயிலும், யா என்பது ஊவிலும், மா என்பது மாயிலும் அடங்கும். எனவே தொடங்குகின்ற பொழுது ஆ ஊ என்பது ஓ என்ற ஓசையிலும், முடிவாக இருக்கின்ற மா என்பதை வாய் அங்கே மூடுகின்ற பொழுது இம்மென்ற ஓசை வருகின்ற காரணத்தினால் தொடக்கத்தை முடிவையும் சேர்த்து ஆவும் அந்த ஓம் என்ற ஓலி அதிலிருந்துதான் பிறக்கின்றது என்று இங்கே அழகாக சொல்லப்பட்டு விட்டது.